இரண்டாயிரத்தி 2021 நவம்பர் மாத தென்றல் இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், கீச்சகவதம் ஒளிவடிவம், சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பாண்டவர் ஐவரும் தனித்தனியாக விராட மன்னனிடம் வேலைக்கு சேர்ந்தார்கள். தனித்தனியாக வந்த போதிலும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது தாங்கள் ஐவரும் பாண்டவர்களிடத்தில், குறிப்பாக யுதிஷ்டிரரிடத்தில் பணியாற்றியவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆடவர்கள் விராட மன்னனிடத்தில் பணிக்கு சேர்ந்தார்கள். அவர்கள் விஷயத்தில் ஏதும் பிரச்சனையே இருக்கவில்லை. பெண்ணான பாஞ்சாலி அரசு சுதேஷ்ணியிடத்தில் பணிக்கு சேர வேண்டும். அங்கேதான் சிரமம் ஏற்பட்டது. பாஞ்சாலி அழுக்கடைந்த ஒற்றை ஆடையை அணிந்து கொண்டு கூந்தலை வலப்புறமாக தூக்கி கட்டியபடி நுழைந்தாள். திகைப்பூட்டும் அவளுடைய பேரழகை கண்ட சுதேஷ்ணை பணிப்பெண்களை அனுப்பி அவளை அழைத்து வரச் செய்தாள். சிறந்த அழகுள்ளவளே, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். பாஞ்சாலி தன்னை சைரந்திரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள். சைரந்திரி என்ற பெயருக்கு வண்ண மகள் என்று பொருள், சேம்பர் மெய்ட் என்று சொல்லலாம். சத்யபாமை, திரௌபதி போன்ற ராணிகளிடத்தில் பணிபுரிந்தவள் என்று சொல்லிக் கொண்டாள். கூந்தலை அழகழகாக பின்னுவதில் வல்லவள் என்றும், திரௌபதிக்கு சந்தனம் முதலானவற்றை அரைத்துக் கொடுக்கும் பணியில் இருந்தவள் என்றும் சொல்லிக் கொண்டாள். சுதேஷ்ணிக்கு அவளை பணியமர்த்திக் கொள்ள விருப்பம் உண்டாயிற்று. அவளுடைய அழகை நினைத்தால் அச்சமும் ஏற்பட்டது. விராட மன்னன் இவளை பார்த்தால் இவளையே விரும்புவான் என்ற அச்சம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஞ்சாலி தனக்கு 5 கந்தர்வர்கள் கணவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் தன்னை காக்கின்றனர். தீய எண்ணத்தோடு என்னை தொழுபவன் அந்நிலவே உலக்கையால் அடிபட்டு விழுவான். நான் எந்த இடத்திலும் அதிக நாள் தங்குவதில்லை என்றெல்லாம் சொன்னதன் பிறகு அவளை சுதேஷ்ணை தன்னுடைய பழிப்பெண்ணாக ஏற்றுக்கொண்டாள். நீ ஒழுக்கம் நிறைந்தவளானால் என்னுடன் இங்கே தங்கலாம். உனக்கு யாதொரு தீங்கும் இங்கே நேராது. சகல வசதிகளுடன் இங்கே வாழ்வாயாக என்று சொன்னாள். பாஞ்சாலி அரசி சுதேஷ்ணைக்கு சந்தனம் முதலானவற்றை அரைத்து கொடுக்கும் வண்ண பெண்ணாக பணியில் சேர்ந்தாள். அரசி சொன்னதை போல் பாஞ்சாலிக்கு எந்த ஒரு தீங்கும் நேரவில்லைதான். அதாவது முதல் 10 மாதங்களுக்கு சுதேஷ்ணைக்கு கீச்சகன் என்றொரு சகோதரன் இருந்தான். இவன் விராட தேசத்தின் சேனாதிபதி, மிகுந்த பலம் பொருந்தியவன். விராட தேசத்தின் பாதுகாப்பே கீச்சகனுடைய பலத்தை சார்ந்திருந்தது. கீச்சகனுக்கு 105 சகோதரர்கள் இருந்தனர். இவர்களுக்கு உப கீச்சகர்கள் என்று பெயர். இவர்களும் மிகுந்த பலம் பொருந்தியவர்கள். பகைவர்களை எதிர்ப்பதில் கீச்சகனுக்கு துணை இருந்தார்கள். ஒரு நாள் சகோதரி சுதேஷ்ணியை பார்ப்பதற்காக அவளுடைய அரண்மனைக்கு வந்திருந்தான் கீச்சகன். அப்போது அங்கே இருந்த பாஞ்சாலியை பார்த்து விட்டான். பேரழகியான பாஞ்சாலியை பார்த்த மாத்திரத்தில் அவன் காம வசப்பட்டான். தன் சகோதரியிடம் சென்று, உன்னிடம் பணிப்பெண்ணாக இருக்கும் இந்த பெண் யார்? இவள் இனிமேல் என்னுடன் இருக்கட்டும். ஆடை அணிகலன், சுவையான உணவு போன்றவற்றை இவளுக்கு நான் கொடுத்து இவளை ஆதரிக்கிறேன். இவள் என்னோடு இருந்து என்னை மகிழ்ச்சி அடைய செய்யட்டும் என்றான். சுதேஷ்ணையால் எதுவும் சொல்ல முடியவில்லை. கீச்சகன் தன்னுடைய சகோதரன் என்பது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்புக்கு வலுவான துணையாகவும் இருப்பவன். எனவே அவளால் அவனை மறுத்து பேச முடியவில்லை. இருந்தாலும் சைரந்திரியின் கந்தர்வ கணவர்களை பற்றியும், அவள் தன்னிடத்தில் பணிக்கு சேரும் போது சொன்னவற்றையும் மிகுந்த அச்சத்துடன் எடுத்துச் சொன்னாள். அலட்சியமாக சிரித்தான் கீச்சகன். எத்தனை கந்தர்வர்களானாலும் என் பலத்துக்கு முன்னால் அவர்கள் எம்மாத்திரம். அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று பதில் சொன்னான் கீச்சகன். சுதேஷ்ணியால் மறுக்க முடியவில்லை. அவளுடைய நல்ல உபதேசங்கள் பயனற்று போயின. இறுதியில், நீ உன் மாளிகைக்கு போ, நான் இந்த சைந்தரியை உன் மாளிகைக்கு வந்து மது வாங்கி வருவதற்காக அனுப்புகிறேன் என்று சொன்னாள். கீச்சகனுடைய மாளிகையில் மது காய்ச்சியிருக்கிறார்கள், போய் ஒரு கலசம் நிறைய வாங்கி வா என்று சொல்லி பாஞ்சாலியை அனுப்பினாள் சுதேஷ்ணை. இந்த வேலைக்கெல்லாம் என்னை அனுப்பாதே என்று பாஞ்சாலி சொல்லி பயனில்லை. பாஞ்சாலியின் மறுப்பு அங்கே எடுபடவில்லை. பாஞ்சாலி நடுக்கம் அடைந்தாள். கண்ணீர் சொரிந்தபடி கீச்சகனுடைய அரண்மனைக்கு சென்றாள். தன்னை காக்கும்படி தன்னுடைய மாமனாரான பாண்டுவிடமும், தனக்கு எப்போதும் துணை இருக்கும் சூரியனிடமும் நீண்ட நேரம் துதித்தாள். சூரியனும் அவள் மேல் இரக்கம் கொண்டான். அவளை காப்பதற்காக ஒரு அரக்கனை அவளுடைய துணையாக அனுப்பி வைத்தான். பாஞ்சாலியை கண்ட கீச்சகன் துள்ளி எழுந்து அவளை வரவேற்றான். சுதேஷனையும் மது வாங்கி வருவதற்காக என்னை அனுப்பியிருக்கிறாள். இந்த கலசத்தில் மதுவை கொடுத்து என்னை சீக்கிரம் அனுப்பு என்று கெஞ்சினாள் சைரந்தரியாக இருந்த பாஞ்சாலி. அதை இங்குள்ள பணிப்பெண்கள் செய்வார்கள், நீ இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று மறுத்தான் கீச்சகன். இப்படி சொன்னபடி பாஞ்சாலியின் கையை பற்றி இழுத்தான். வேறு வழியில்லாத பாஞ்சாலி விராடனுடைய அரண்மனைக்கு ஓடினாள். துரத்தி வந்த கீச்சகன் அங்கே விராட மன்னன் யுதிஷ்டிரர் இருவரின் முன்னிலையிலும் பாஞ்சாலியை எட்டி உதைத்தான். அவள் முகத்தில் காயம் பட்டு ரத்தம் கொட்டியது. அப்போது சூரியனால் அனுப்பப்பட்ட அசுரன் கீச்சகனை தூக்கி எறிந்தான். அந்த சபையில் விராட மன்னனும் தர்மபுத்திரரும் பீமனும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருத்தமடைந்த போதிலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. பீமன் யுதிஷ்டிரரை பார்த்தான். நிலைமையின் விபரீதத்தை அறிந்த யுதிஷ்டிரர் பீமனை பார்வையாலேயே அடக்கினார். உண்மை வெளிப்பட்டால் மீண்டும் வனவாசமும் அஞ்ஞாத வாசமுமாக 13 ஆண்டுகளை கழிக்க வேண்டி நேரும். விராட மன்னனுக்கோ தன்னுடைய பலமான கீச்சகனை தடுக்க முடியவில்லை. அங்கே இருந்த விராடனாலோ தர்மபுத்திரராலோ பீமனாலோ கீச்சனை தடுக்க முடியவில்லை. நிலைமை அவ்வாறு இருந்தது. பாஞ்சாலி விராடனை பார்த்து, அரசே, நீர் கீச்சகனிடத்தில் மன்னராக நடந்து கொள்ளவில்லை. உங்கள் சபையில் அனாதையாக நிற்கும் எனக்கு நீர்தான் கதி. உம்மை நம்பிய என்னை நீரும் கைவிட்டு விட்டே, என் நிலைமையை பாரும் என்று சொல்லி புலம்பினாள். விராடனோ தன்னுடைய சேனாதிபதியும் மைத்துனருமான கீச்சகனை எதிர்த்து பேச அஞ்சினான். உங்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்தது என்பதை நான் அறியேன். கீச்சகனிடத்தில் நீ என்ன சொன்னாய், அல்லது கீச்சகன் உன்னிடத்தில் என்ன சொன்னான் என்பதை நான் அறியேன். ஆகவே இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றான் விராடன். சபையில் இருந்தவர்களில் சிலர் சைந்திரியிடம் இரக்கம் கொண்டு விராடனையும் சுதேஷ்ணையையும் கீச்சகனையும் நிந்தித்தார்கள். அவர்களாலும் கீச்சகனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. தர்மபுத்திரர் நடந்தவற்றை பார்த்து கொண்டிருந்தார். சினமிகுதியால் அவருக்கு வேர்த்து கொட்டியது. திரௌபதியை பார்த்து, சைரந்தரி, நீ அஞ்ச வேண்டாம். கந்தர்வளாய உன் கணவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தக்க தருணமில்லை என்று அவர்கள் கருதி இருக்கலாம். நீ பொறுமையை கைக்கொள். உன் கணவர்கள் தக்க சமயத்தில் உன் துணைக்கு வருவார்கள். இப்பொழுது இங்கிருந்து போ. சபையில் சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இடையூறு செய்யாமல் இங்கிருந்து போ என்றார். இதை கேட்ட பாஞ்சாலி ரத்தம் வழியும் தன் முகத்தை துடைத்து கொண்டாள். அறிஞரே, தாங்கள் சொன்னவற்றை ஏற்றுக்கொள்கிறேன், இங்கிருந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுதேஷ்னை கபடத்துடன் பேசத் தொடங்கினாள். எதுவுமே தெரியாதவள் போல, சைரந்திரி, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது? யார் என்ன செய்தார்கள் என்று சொல். நான் அவர்களை தண்டிக்கிறேன் என்று சொன்னாள். காலமெல்லாம் மானமே பெரிது என்று வாழ்ந்து கொண்டிருந்த பாஞ்சாலியால் நடந்த அவமானங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவை அனைத்தையும் தீர்த்து கொள்ள பீமன் ஒருவனால்தான் முடியும் என்று உணர்ந்தால் அன்றிரவு பீமன் இருந்த சமயக்கட்டுக்கு சென்று அவனை எழுப்பினார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.